வாலிபர் கேள்வி பதில்கள்.
நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறோம் சொல்லி எப்படி அறிந்து கொள்வது?
It is through our conscience.
நம்முடைய மனசாட்சியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும்.
When we get converted,
நாம் மனம் திரும்பும் பொழுது,
our conscience becomes sensitive.
நம்முடைய மனசாட்சி உணர்வுள்ளதாய் மாறுகிறது.
And if we are filled with the Holy Spirit, it becomes more sensitive.
பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்படும் பொழுது இன்னும் அதிக உணர்வுள்ளதாய் மாறுகிறது.
All human beings have got a conscience, even if they are unconverted.
மனம் திரும்பாவிட்டாலும் கூட எல்லா மனிதர்களுக்கும், மனம் திரும்பாத மனிதர்களுக்கும் மனசாட்சி என்று உண்டு உண்டு.
But conscience is like a weighing machine.
நம்முடைய மனசாட்சி என்பது ஒரு நிறுத்தக்கூடிய ஒரு தராசை போல இருக்கிறது.
And it's spoiled because of sin.
பாவத்தினாலே அந்த தராசு கெட்டு போய் விட்டது.
So even if you put 1 ton weight on it, the needle doesn't move.
ஒரு டன் கன பாரத்தை ஏற்றினாலும் அந்த திராசினுடைய முள் அசைவதில்லை.
That means such heavy sins you can do, conscience doesn't trouble you.
அப்படிப்பட்ட பெரிய பாவங்களை செய்தாலும் மனசாட்சி உணர்த்துவதில்லை.
But when we receive Jesus into our heart,
ஆனால் இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது,
our conscience becomes more sensitive.
நம்முடைய மனசாட்சி அதிக உணர்வுள்ளதாய் மாறுகிறது.
Then the needle begins to move as we sin.
அப்பொழுது பாவம் செய்யும் பொழுதே அந்த திராசினுடைய முள் அசைய ஆரம்பிக்கிறது.
And the more we walk with the Lord, the more sensitive this conscience becomes.
எந்தளவுக்கு அதிகமாக நாம் தேவனோடு கூட நெருங்கி நடக்கிறோமோ அந்தளவுக்கு அதிக உணர்வுள்ளதாய் மனசாட்சி மாறுகிறது.
So a person who is newly converted will not know how he has grieved the Holy Spirit.
ஆகவே புதிதாய் மனம் திரும்பிய ஒருவருக்கு,
except in major areas,
பெரிய பகுதிகளை தவிர மற்ற காரியங்களிலே எங்கே நாம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம் என்பதை அறியாமல் இருக்கலாம்.
But if he walks with the Lord, more and more he will be sensitive that I have grieved God in this area.
ஆனால் தேவனோடு கூட தொடர்ந்து அப்படி நடந்து கொண்டே வரும்பொழுது, ஐயோ இந்த பகுதியில் நான் ஆவியானவரை துக்கப்படுத்தி விட்டேனே என்ற உணர்வு அவருக்கு வந்துவிடும்.
So this weighing machine that would move the needle only when there is 1 ton,
ஒரு டன் பாரத்தை ஏற்றினால் மட்டுமே அசையக்கூடிய அந்த திராசு முள்,
now it is even moving with 10 grams and 1 gram and 1 milligram.
10 கிராம் போட்டால் இப்பொழுது அசைய ஆரம்பிக்கிறது, 1 கிராம் போட்டாலே அசைய ஆரம்பிக்கிறது, 1 மில்லிகிராம் எடை போட்டாலுமே அந்த முள் இப்பொழுது அசைய ஆரம்பிக்கிறது.
Whenever we feel convicted in our conscience,
ஆகவே எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனசாட்சியிலே உணர்வடைகிறோமோ,
we must try to set it right by asking God to forgive us.
மனசாட்சியிலே குத்தப்படும் பொழுது, ஆண்டவரே என்னை மன்னி என்று சொல்லி அதை உடனடியாக நாம் சரி செய்ய வேண்டும்.
But we must not allow other people to make us feel guilty.
ஆனால் அதே சமயத்தில் மற்ற மக்கள் நம்மை குற்ற உணர்வுடைய ஒரு நாள் அனுமதிக்க கூடாது.
I get many letters from people who say, my pastor says if you don't give 10% to the church, you're sinning.
நீ 10% வருமானத்தை சபைக்கு கொடுக்காவிட்டால் நீ பாவம் செய்கிறாய் என்று என்னுடைய பாஸ்டர் சொல்லுகிறாரே, நான் என்ன செய்வது என்று எனக்கு பல கடிதங்கள் வருகிறது.
That is an Old Testament commandment. There is no law like that in the New Testament.
இது ஒரு பழைய உடன்படிக்கையினுடைய கட்டளை, அதுபோல புதிய உடன்படிக்கையிலே ஒரு கட்டளை இல்லை.
But pastors try to make people feel guilty.
ஆகவே ஒரு பாஸ்டர் தன்னுடைய மக்களை குற்ற உணர்வுடைய செய்தார்.
You must not allow anybody, even an elder brother in the church, to make you feel guilty.
ஆகவே யாருமே, குறிப்பாக உங்கள் சபை மூப்பரும் கூட உங்களை குற்ற உணர்வுடைய செய்யக்கூடாது.
The Holy Spirit can make you, you should allow only the Holy Spirit to convict you of sin.
பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உன்னுடைய பாவத்தை உணர்த்துவதற்கு நீ அனுமதிக்க வேண்டும்.
Otherwise you will get into condemnation because so many people will tell you different things.
இல்லாவிட்டால் பல மக்கள் உன்னிடத்தில் வந்து சொல்லுகிறது நிமித்தமாக நீ ஆக்கினை உணர்வு அடைவாய்.
And the Holy Spirit will convict you mainly of some area in your life where you are not behaving in a Christ like way.
பரிசுத்த ஆவியானவரும் எந்த ஒரு பகுதியிலே நீ கிறிஸ்துவுக்கு ஒப்பில்லா ஒப்பாக நடக்கவில்லை என்பதையே அவர் கண்டித்து உணர்த்துவார். சரி,
doing is sin but I have no self control.
நான் செய்கிறது தவறு என்று தெரிந்தும் நான் இச்சை அடக்கமில்லாமல் நான் கடந்த வருடத்திலே குடிக்கு நான் அடிமையாகி, அதே சமயத்தில் வேசிகளிடத்திலே நான் போயிருக்கிறேன், நான் பாவம் செய்திருக்கிறேன். இப்பொழுது நான் திருமணத்தை குறித்து என்னலாமா அதை நான் அதில் ப்ரொசீட் பண்ணலாமா என்று ஒரு கேள்வி.
பிஃபோர் யூ கெட் மேரிட் யூ மஸ்ட் பி போர்ன் அகேன்.
திருமணம் செய்வதற்கு முன்பதாக நீ மறுபடியும் பிறக்க வேண்டும்.
ஐ அப்ரிஷியேட் யுவர் ஆனஸ்டி.
நீ நேர்மையாக இந்த கேள்வியை கேட்டிருக்கிறபடினாலே நான் உன்னை பாராட்டுகிறேன்.
அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ,
நான் உனக்கு சொல்கிறேன்,
God loves honest people.
தேவன் நேர்மையான மக்களை நேசிக்கிறார்.
There are many people who do the same things you do but pretend to be holy.
நீ செய்கிற காரியத்தை பலர் செய்திருக்கிறார்கள், ஆனால் பரிசுத்தவானை போல அவர்கள் நடிக்கிறார்கள், பாசாங்கு செய்கிறார்கள்.
God hates hypocrites.
மாய்மாலக்காரர்களை தேவன் வெறுக்கிறார்.
But you've already taken one step in being honest about your sin.
ஆனால் உன்னுடைய பாவத்தை குறித்து நேர்மையாய் ஒத்துக்கொண்டபடினாலே ஏற்கனவே நேர்மைக்கு நேராக ஒரு படி எடுத்து வைத்திருக்கிறாய்.
You need to see that both those sins are destroying your life.
இந்த இரண்டு பாவங்களுமே உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது என்பதை உணர வேண்டும்.
And it's like a python snake that's going round and round you. You'll become more and more trapped and you will not be able to escape after some time.
மலை பாம்பு உன்னை அப்படியே சுற்றி கொண்டு உன்னை நெருக்கி கொண்டே இருந்தால் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நசுக்கி கொண்டே இருக்கும்.
So day by day that snake is going round you and it's trying to crush you.
ஆகவே ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல செல்ல அந்த பாம்பு இன்னுமாய் உன்னை நெருக்கி கொண்டே இருக்கிறது.
So you must give your life to Christ completely first.
ஆகவே முதலாவது காரியம் உன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும்.
Say Lord Jesus, you died for sinners, you died for me.
ஆண்டவரே, நீர் பாவிகளுக்காக மரித்தீர், எனக்காக மரித்தீர் என்று சொல்ல
வேண்டும். Deliver me from these bad habits.
ஆண்டவரே, இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் என்று ஜெபிக்க வேண்டும்.
Forgive my sin.
ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும்.
Cleanse me, make me clean.
ஆண்டவரே, என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, என்னை சுத்தமானாய் மாற்றும். ஆண்டவரே என்று கேள்.
That is the first step.
இதுதான் செய்ய வேண்டிய முதல் படி.
And then of course you can definitely consider marriage.
அப்படியானால் கண்டிப்பாக நீ அதற்கு பிறகு திருமணத்தை குறித்து நீ எண்ணலாம்.
But I want to say this generally that anybody who
நான் பொதுவாக இதை சொல்ல விரும்புகிறேன்.
That if you have had sex with prostitutes or unknown people,
தெரியாத பெரியவர்களிடத்திலே அல்லது வேசிகளிடத்திலே நீங்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தால்,
before you get married it's good to get a blood test.
திருமணம் செய்வதற்கு முன்பதாக நீ இரத்த பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
A lot of people now have AIDS.
இன்றைக்கு அநேக மக்களுக்கு AIDS என்ற வியாதி வந்திருக்கிறது.
There is no cure for that.
அந்த AIDS வியாதிக்கு நிவாரணம் இல்லை.
And no cure means over a period of few years you may die.
நிவாரணம் இல்லை என்று சொன்னால் ஒரு சில ஆண்டுகள் கழித்து நீ மரித்து விடுவாய்.
Even if you are a believer.
நீ விசுவாசியாக இருந்தாலும் சரி.
We have to reap what we sow.
நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட,
it's not fair to marry somebody if you've got AIDS.
உனக்கு AIDS வியாதி வந்திருக்குமே ஆனால் நீ திருமணம் செய்வது சரியல்ல.
That's like cheating somebody.
அது யாரோ ஒருவர் ஏமாற்றுவதற்கு ஒப்பாக இருக்கும்.
So if you have done that, it's good to get a blood test confidentially.
ஆகவே யாருக்கும் தெரியாதபடி நீ போய் ஒரு இரத்த சோதனை செய்து கொள்வது நல்லது.
And then steer clear of all these prostitutes and any type of sexual relationship.
அவை எவ்விதமான பாலியல் உறவு சம்பந்தமான பாவம் இருந்தாலும் அதிலிருந்து நீ விடுபட வேண்டும்.
And if you want to steer clear of it, you must not allow your mind to be provoked by cinemas and books and internet pornography.
இவ்விதமாக பாவத்திலிருந்து நீ விலகி இருக்க வேண்டுமானால் உன் மனதிலே ஒரு தூண்டுதலை சினிமாவை பார்த்தோ அல்லது அசுத்தமான காட்சிகளை பார்த்தோ ஆபாசமான பாடங்களை பார்த்தோ இன்டர்நெட் மூலமாக பார்த்தோ உன் மனதிலே தூண்டுதலை பெறக்கூடாது.
Because
தவிர்க்க வேண்டும்.
This external sin begins in the mind.
வெளிப்பிரகாரமாக செய்யக்கூடிய பாவம் முதலாவது மனதிலே ஆரம்பிக்கிறது.
If you kill that snake in the mind itself, it will never become a
மனதிலே அந்த பாம்பை கொன்றுவிட்டால் அது வெளிப்பிரகாரமான பாவமாக உருவெடுக்காது.
Before the egg, snake comes out of the egg, break the egg.
அந்த முட்டைக்குள்ளாக இருந்து பாம்பு வெளியே வருவதற்கு முன்பதாக அந்த முட்டையே அழித்து விடுங்கள்.
Okay.
சரி.
தேவனை நன்கு அறியாத நாட்களில் நான் பார்த்த தவறான படங்கள் என்னை அடிக்கடி கரைப்படுத்துகிறது. இதை எப்படி ஜெபிப்பது? இதை எப்படி ஜெயிப்பது?
Okay. It happens to all, particularly men, young men.
இது எல்லாருக்குமே பொதுவாக நடைபெறுகிறது. குறிப்பாக ஆண்களுக்கு இது நடைபெறுகிறது.
You must remember that once you put something into your mind, especially pictures, they will remain there forever. You can never remove it.
மனதுக்குள்ளாக எதையாவது போட்டுவிட்டால், அதினும் குறிப்பாக சில படங்களை, ஆபாசமான படங்கள், அது போல படங்களை மனதிலே போட்டுவிட்டால் அது அன்றன்றைக்கு மனதிலே தான் இருக்கும்.
Even stories that you read.
நீங்கள் வாசிக்கக்கூடிய கதைகள்,
particularly sexually provocative stories and pictures stay in our mind much longer.
குறிப்பாக பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய கதைகளும் ஆபாசமான படங்களும் நம்முடைய மனதிலே நீண்ட நாட்கள் தங்கியிருக்கும்.
It will never go away.
அது அங்கிருந்து மறையவே மறையாது.
The blood of Jesus cleanses our heart, but the mind, those pictures and stories remain forever.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறது, ஆனால் மனதிலே இருக்கக்கூடிய காரியங்கள் அங்கே தான் இருக்க போகிறது.
And one reason why God allows it to remain in our mind is so that we don't commit those sins again.
ஏன் தேவன் மனதிலேயே அவைகளை அனுமதி இருக்க அனுமதித்து விடுகிறார் என்றால், மீண்டுமா நாம் அந்த பாவங்களை செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றுதான்.
You know, if every time we confessed our sin, our memory was also blotted out of all the old memories.
ஒவ்வொரு முறையும் நாம் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய பாவ பழைய எண்ணங்களும் மறைந்து விட்டதானால்,
then we would sin more easily.
நாம் வெகு எளிதாக மீண்டுமாய் பாவம் செய்து விடுவோம்.
But when you realize that anything you put in your mind is going to torture you for the rest of your life.
ஆனால் உன் மனதிலே நீ போடக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையில எஞ்சிருக்க நாட்களிலே உன்னை அது கஷ்டப்படுத்த போகிறது, உபத்திரப்படுத்த போகிறது என்று அறிந்தால்,
you will try your best not to do those things again.
ஐயோ, என்ன சித்திரவதை செய்கிறது என்று அறிந்து நீ மீண்டும் இந்த பாவத்தை செய்யாதிருப்பாய்.
It's like every time you smoke a cigarette.
ஒவ்வொரு முறையும் நீ ஒரு சிகரெட்டை குடிக்கும் பொழுது
your lung becomes a little black.
உடைய நுரையீரலானது சற்று கருப்பாக மாறுகிறது.
So if you could see, you smoke a cigarette, the lung becomes a little blacker.
ஆகவே ஒரு புகையை பிடிக்கிற ஒரு காரியத்தையும் பார்க்கிறீர்கள், உங்களுடைய நுரையீரல் கருப்பாக மாறுகிறதையும் பார்க்கும் பொழுது,
one more cigarette, the lung becomes a little blacker.
இன்னும் ஒரு சிகரெட் குடிக்கும் பொழுது இன்னுமாய் கருப்பாக மாறுகிறது உன்னுடைய நுரையீரல்.
And finally you can get lung cancer or your
கடைசியாக நுரையீரலை புற்றுநோய் வருகிறது, மற்ற வியாதிகள் வருகிறது.
So if you could see it, you'd stop smoking very quickly.
ஆகவே இதை நீ பார்க்கும் பொழுது நீ புகைப்பிடித்தலை நீ வெகு விரைவில் நிறுத்தி விடுவாய்.
Or when you take a drink,
அல்லது குடிக்கும் பொழுது
your liver gets destroyed a little bit.
உன்னுடைய லிவர் ஆனது அது கெட்டு விடுகிறது.
You take another drink,
நீ இன்னும் குடிக்கும் பொழுது
and the liver gets destroyed some more.
அந்த ஈரலில் இன்னும் பாதிப்பு ஏற்படுகிறது.
And every time it gets more and more and more.
ஒவ்வொரு முறையும் குடிக்க குடிக்க அந்த நுரை ஈரலானது பாதிக்கப்பட்டு கொண்டே வருகிறது.
And one day you die of liver disease.
ஒரு நாளிலே வியாதியினாலே, ஈரல் வியாதியினாலே மரித்து விடுவாய்.
The same way you see a pornographic picture or read a story.
அதே போல ஆபாசமான ஒரு படத்தை பார்க்கிறாய் அல்லது ஒரு கதையை வாசிக்கிறாய்.
Mind gets a little dirty.
மனது இன்னும் கொஞ்சம் அசுத்தமாகிறது.
It's like putting a little mud into clean water.
ஒரு சுத்தமான தண்ணீரிலே கொஞ்சம் மண்ணை போடுவதை போல.
And then you put some more.
இன்னும் கொஞ்சம் மண்ணை போடுங்க.
And you put some more.
இன்னும் கொஞ்சம் போடுங்க.
You got to drink that water.
நீ அந்த தண்ணீரை குடிக்க வேண்டுமே.
Because your mind is, you got to use it all the time.
என்ன உடைய மனதை நீ எப்பொழுதும் பயன்படுத்த வேண்டும்.
But you can never take the mud out of that water. It's going to be there forever.
ஆனால் நீ போட்ட மண்ணை ஒரு காலம் திரும்பி எடுக்க முடியாது. அந்த மண்ணானது அந்த தண்ணீரிலே தான் இருக்க போகிறது.
Never can you take it out.
அதை வெளியே எடுக்கவே முடியாது.
But there's something you can do.
ஆனால் நீ ஒன்றை வேற ஒன்றை செய்ய முடியும்.
If there's a bowl of dirty water here like our mind,
நம்முடைய மனதை இப்போ எதிர்கொப்பாக சொல்லலாம், இங்கே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் இருக்கிறது.
And I take a jug and pour clean water into it.
நான் ஒரு ஜக்கிலே உள்ளதான சுத்தமான தண்ணீர் எடுத்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கொண்டே இருக்கிறேன்.
This bowl has got a limited capacity.
இந்த பாத்திரத்திற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட கொள்ளளவு தான் இருக்கிறது.
And our mind has also got a limited capacity.
அதே போல நம்முடைய மனதுக்கும் வரையறுக்கப்பட்ட கொள்ளளவு தான் இருக்கிறது.
So you keep pouring the clean water into this bowl of dirty water.
இந்த அசுத்த தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரத்திலே நீங்கள் சுத்த ஒரு ஜக்ல இருந்து சுத்தமான தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது,
it becomes little by little cleaner and cleaner as it overflows.
அந்த தண்ணீர் வழிந்து வெளியே ஓட ஓட அது கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகிக் கொண்டே இருக்கிறது.
So even though our memory, everything remains there forever, you can never remove it.
நம்முடைய ஞாபக சக்தியிலே, நினைவு சக்தி ஆற்றலிலே இருக்கக்கூடிய காரியங்களை ஒரு காலம் நீ அகற்ற முடியாவிட்டாலும்,
what comes back from our memory to our mind,
நம்முடைய நினைவு ஆற்றலிலிருந்து நம்முடைய மனதுக்கு வரக்கூடிய காரியங்களை,
over a period of time we can eliminate things coming, those old memories coming back to our mind.
நம்முடைய பழைய நினைவுகள் எல்லாம் நம்முடைய மனதிற்கு வருவதை நீங்கள் தவிர்க்க முடியும்.
By filling it with the word of God.
தேவனுடைய வார்த்தையாலே மனதை நிரப்பும் பொழுது.
So if you keep on pouring this clean water of the word of God.
ஆகவே தேவ சுத்தமான ஜலமாகிய தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உள்ளே ஊற்றிக்கொண்டே இருந்தால்,
that mind will become little cleaner, cleaner, cleaner. It will never become totally pure, but it will become cleaner and cleaner.
மனதானது கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகிக் கொண்டே இருக்கும். முற்றிலுமாக சுத்தமாகாது.
But then you got to be careful that you don't throw some mud in every now and then.
இப்ப உம்மா மீண்டும் இதில மண்ணை உள்ளே போடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
So that's what happens sometimes. We keep pouring the word of God, once in a while we put some mud inside.
ஆகவே நாம் இப்படி தான் தண்ணீரையும் ஊற்றி கொண்டிருக்கிறோம், மண்ணையும் போடுகிறோம்.
So remember that whatever you put into your memory stays there forever.
ஆகவே இதெல்லாம் உன்னுடைய நினைவுக்குள்ளாக போடுகிறாயோ அது அங்கேயே தங்கி இருக்க போகிறது.
So be very careful what you put into your memory.
ஆகவே நீ உன்னுடைய மனதிலே உன்னுடைய நினைவுகளுக்குள்ளாய் போடக்கூடிய காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இரு.
Meditate and memorize God's word and fill your memory with that. That's the best way to cleanse.
வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள், அதை தியானம் செய். இதுவே சிறந்த வழி மனதை பாதுகாப்பதற்கு.
Okay.
அடுத்து
நேற்றைய மாலை நேர கூட்டத்தில் தன்னை சேரி பையனுக்கும் பள்ளியில் படிக்கும் பையனுக்கும் ஒப்பாக சொன்னீர்கள், அது புரியவில்லை, சற்று தெளிவாக கூறவும்.
Some many children in the slums never go to school.
நான் என்ன சொன்னேன் என்றால் சேரி பகுதியிலே பல பிள்ளைகள் பள்ளிக்கு போவதில்லை.
Supposing after 40-50 years he decides to go to school.
40-50 ஆண்டுகள் கழித்து ஸ்கூலுக்கு போவதற்கு தீர்மானிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம்.
He is going to be the same class as the person who is joining school at the age of 4.
4 வயசுல ஸ்கூல்ல சேரக்கூடிய பையனோட தான் இவனும் சேர்ந்து படிக்க போகிறான்.
So isn't it much better to start school at 4 than to start school when you're
30-50 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் பள்ளியில போய் சேர்றதை விட சின்ன வயசுல 4 வயசுலயே சேர்றது நல்லதா இல்லையா?
Then you can progress so much in your life. By the time you're 50, you're close to death.
அப்படி 50 வயதாகும் பொழுது மரணத்துக்கு சமீபமா இருக்கிறாய். சீக்கிரமே பள்ளியில சேர்ந்தால் நீ எவ்வளவு படிப்புகளை படித்து முடிக்க முடியுமே.
I was applying that to the Christian life.
அதை நான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பொருத்தினேன்.
That if you start your Christian life when you're 5 years old.
5 வயதா இருக்கும் பொழுதே நீ கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்து விட்டால்.
You got a whole life when you can get an education about God.
நீ தேவனை குறித்த படிப்பை பெறுவதற்கு அறிவை பெறுவதற்கு உன முழு வாழ்க்கை உனக்கு முன்பாக இருக்கிறது.
But if you wait till you're 50 years old and start.
50 ஆண்டு வரும் வரை நீ காத்திருந்து அதற்கு பிறகு ஆரம்பித்தால்.
You can still know God but you'll know very little.
அப்பவும் நீ தேவனை அறிந்து கொள்ளலாம் ஆனால் குறைவாக தான் அறிந்து கொள்ள முடியும்.
See, our aim in life is not just to go to heaven when we die.
நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே ஏதோ மரித்தால் டக் என்று பரலோகத்துக்கு போய் விடுவது என்று அல்ல.
But we want to show our gratitude to Jesus for dying for us before we go to heaven.
நாம் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாகவே இயேசு நமக்காக மரித்தாரே அதற்காக நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும்.
All babies who die go to heaven.
மரிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் பரலோகத்துக்கு போகிறது.
The thief who died on the cross was saved. Went to heaven immediately.
அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த கள்ளனும் உடனடியாக மரித்த உடனே பரலோகத்துக்கு சென்று விட்டான்.
What did that thief do for Jesus on earth?
ஆனால் அந்த பூமியில் இயேசுவுக்காக அவன் என்ன செய்தான்?
Zero.
பூஜ்யம்.
These babies who go to heaven, what have they done for Jesus on earth?
பரலோகத்துக்கு போகக்கூடிய சிறுவயதிலே மரித்த குழந்தைகள் இயேசுக்கு என்ன செய்தார்கள்?
Zero.
பூஜ்யம்.
I don't want to go to heaven like that.
நான் அந்த விதமாக பரலோகத்துக்கு போக விரும்பவில்லை.
I want to do something for Jesus to show my gratitude to him before I go.
நான் போவதற்கு முன்பாக ஆண்டவருக்கு இயேசுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன்.
See, when we go to heaven,
நாம் பரலோகத்துக்கு போகும்பொழுது
we will see how much Jesus suffered. We don't understand it now fully. How much he suffered to take us to heaven.
இப்பொழுது நமக்கு விளங்காது, முழுமையாய் விளங்காது. ஆனால் எந்த அளவுக்கு நம்மை பரலோகத்துக்கு எடுத்து செல்ல முடியாக இயேசு எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு கஷ்டப்பட்டார் சிலுவையில் என்பதை பரலோகத்துக்கு சென்றால் தான் புரிந்து கொள்வோம்.
Not just his physical suffering.
இது அவருடைய சரீர பிரகாரமான பாடுகள் மட்டுமல்ல.
For 3 hours he was forsaken by God.
அவர் 3.5 மணி நேரம் தேவனாலே கைவிடப்பட்டவராய் இருந்தார்.
You know what that was? He was experiencing hell for 3 hours.
அந்த நேரத்தில் இந்த 3.5 மணி நேரம் அவர் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார் என்று
சொல்றார். All the eternal suffering of hell was concentrated into 3 hours.
நித்தியத்திலே இருக்கக்கூடிய நரகத்தினுடைய வேதனைகள் எல்லாம் அந்த 3 மணிக்குள்ளாக அமிழ்த்தப்பட்டது.
We will see understand that fully when we see him face to face.
அவரை நாம் பரலோகத்திலே முகமுகமாய் காணும் பொழுது இதை நாம் விளங்கிக் கொள்ளலாம்.
You should not feel sorry. Oh Lord, I never showed my gratitude to you when I was on earth.
அந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் பூமியில் இருந்த பொழுதே நான் உமக்கு நன்றியை காண்பிக்கவில்லை, நன்றியுடன் இருக்கவில்லை என்றதான ஒரு வருத்தம் அங்கே உண்டாக கூடாது.
So you have much more opportunity to show your gratitude to Jesus if you have given your life to Jesus when you are 5 or when you are 50.
நீ 50 வயதா இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதை காட்டிலும் 5 வயதா இருக்கும் பொழுதே நீ ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவருக்கு நீ நன்றி தெரிவிப்பதற்கு உனக்கு ஏராளமான தருணங்கள் கிடைக்கும்.
Also you can grow into the likeness of Christ much more if you start at 5 like the student who goes to school at 5.
பள்ளிக்கு 5 வயதிலேயே சேரக்கூடிய பையனை போல நீங்களும் 5 வயதிலேயே கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்து விட்டால் நீங்கள் எவ்வளவோ காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இயேசு போல மாறுவதற்கு எவ்வளவோ தருணங்கள் இருக்கிறது.
So that's what I was saying.
இதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன்.
தொடர்ச்சியாக ஏமாற்றும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டுக் கொடுக்கலாமா அல்லது அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வந்து விடலாமா?
We should not have any law and order in this world.
இந்த உலகத்திலே நமக்கு சட்ட திட்டங்கள் இருக்க கூடாது என்று வேதம் சொல்லவில்லை.
Because if there's no law and order in the world there'll be absolute confusion.
உலகத்திலே சட்டம் ஒழுங்கு இல்லவென்றால் எவ்வளவு குழப்பங்கள் உண்டாகும்.
When they slapped Jesus on a cheek.
இயேசுவை கன்னத்தில் அடித்த பொழுது
he said why did you slap me?
என்னை ஏன் அறைந்தாய் என்று கேட்டார்.
So that was asking for justice.
ஆகவே அது நீதியை கேட்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது.
So there's nothing wrong in asking for justice.
ஆகவே நீதிக்காய் கேட்பதில்லை, தவறில்லை.
Jesus said to his disciples in Luke 22.
லூக்கா 22 அதிகாரத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார்.
He said you must have a sword when you go into the garden of Gethsemane.
கெத்செமனே தோட்டத்துக்கு போவதற்கு முன்பாக எல்லாரும் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்க என்று சொன்னார்.
And He said if you don't have a sword verse 36 Luke 22:36
Luka 22nd adhigaram 36th vasanam
sell your dress and buy a sword
பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன்.
Sell your shirt and buy a sword.
உடைய சட்டையை விற்றுவிட்டு ஒரு பட்டயத்தை வாங்கிக் கொள் என்று சொல்கிறார்.
And they said, Lord, here are two swords.
அங்கு ஆண்டவரே இங்கே இரண்டு பட்டயங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார். 38 வசனத்திலே.
He said, yeah, two swords are enough.
இரண்டு பட்டயங்கள் போதும் என்று சொல்கிறார்.
Why did he say sell buy a sword?
ஏன் பட்டயத்தை வாங்க முடியாய் சொன்னார்?
Because he says now the enemy is going to come and fight with us.
இப்போ சத்துருக்கள் வந்து நம்மோடு கூட சண்டை போட போகிறார்கள்.
And later on Peter took out the sword to and chopped off somebody's ear.
அதற்கு பிறகு பேதுரு அந்த பட்டயத்தை உருவி யாதோ ஒருவருடைய காதை வெட்டி விட்டான்.
And Jesus said put your sword back.
உடைய பட்டயத்தை உரையிலே போடு என்று இயேசு
சொன்னார். Take the sword you'll perish with the sword.
பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே விழுவான் என்று பார்க்கிறோம்.
But Peter could have said Lord you only told us to take the sword.
ஆண்டவர் நீர்தானே பட்டயத்தை எடுக்க சொன்னீர் என்று பேதுரு சொல்லியிருந்திருக்கலாம்.
Now we need to understand that.
நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Jesus would have said I did not tell you take the sword to attack people.
மக்களை தாக்கும்படி பட்டயத்தை எடுக்க முடியாது நான் சொல்லவில்லை என்று இயேசு சொல்லியிருந்திருப்பார்.
I told you to take the sword that if somebody comes and hits you with the sword instead of lifting up your hand and getting your hand cut take a sword and defend yourself.
யாராவது உன்னை பட்டயத்தை வெட்ட வந்தால் உன்னுடைய கையை நீ தூக்கி தடுத்தால் உன்னுடைய கையிலே வெட்டுப்படும். ஆகவே இந்த பட்டயத்தை வைத்து நீ தடுத்தால் உன்னுடைய கையிலே வெட்டுப்படுவதை தவிர்க்கலாம்.
So remember Jesus said to take a sword.
அவர் இயேசு பட்டயத்தை எடுக்க முடியாது சொன்னார் என்று தெரியுமா?
Not to attack.
ஆனால் தாக்கும்படிக்கு அல்ல.
But if somebody attacks you defend yourself.
யாராவது உன்னை தாக்கினால் உன்னை தற்காப்புக்காக
you don't have to stand there and let somebody cut you left right and center use a sword to defend yourself.
ஆகவே அங்கே நின்று கொண்ட இடது பக்கம் வலது பக்கம் சரமாரியாக வெட்டுப்படுவதை நீ அனுமதிக்க வேண்டாம். நீ போற பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அதை தடுத்துக்கொள்.
So that teaches us in all things in life if somebody attacks you you can defend yourself but we must not attack anybody.
ஆகவே வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலையில் யாராவது நம்மை தாக்கினால் நாம் நம்மை நாமே தற்காத்துக் கொள்ளலாம். ஒழிய நாமாக மற்றவர்களை தாக்க கூடாது என்கிற பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்.
Somebody takes you to court defend yourself.
யாராவது உங்களை வழக்கு மன்றத்துக்கு அழைத்து சென்றால் உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ள வேண்டும்.
So if somebody steals your scooter go and report it to the police.
யாராவது உடைய ஸ்கூட்டரை திருடி விட்டால் போய் போலீஸிலே புகார் கொடு.
And if the police find it get your scooter back.
போலீஸ் அதை கண்டுபிடித்தால் உடைய ஸ்கூட்டரை பின்வாங்க உனக்கு என்று வாங்கிக் கொள்.
If some robbers came into your house report it to the police.
வீட்டுக்கு திருடர்கள் வந்தால் உடனே போலீஸுக்கு அறிக்கை கொடு.
And concerning cheating with money
பணத்திலே ஏமாற்றுகிறதை குறித்து
we should not lend money to people more than what we want to give away.
எந்த அளவுக்கு நாம் நம்மால் இந்த பணத்தை கொடுத்து விட முடியும் திரும்பி எதிர்பார்க்காமல் கொடுத்து விட முடியும் என்கிற அளவை காட்டிலும் அதிகமாக நீங்கள் கொடுக்க வேண்டாம்.
Jesus said lend hoping for nothing again.
மீண்டுமாய் திரும்ப கொடுப்பார்கள் என்று எதிர்பாராமல் கொடுங்கள் என்று இயேசு சொன்னார்.
He said that in Luke 6.
அது லூக்கு 6 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார்.
That he didn't say you should not take it back.
நீ திரும்பமா இதை பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லவில்லை.
If you lend and the man gives it back to you take it.
நீ பணத்தை கொடுத்து திரும்பி கொடுத்தார்கள் என்று சொன்னால் வாங்கிக் கொள்.
But he said don't hope for it again.
ஆனால் மீண்டுமாய் அது கிடைக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்.
Because the man may not return it he may cheat you.
அந்த மனிதன் உங்களுக்கு கொடுக்காமல் போய் விடலாம் ஏமாற்றவும் செய்யலாம்.
So how much should you lend then?
அப்பொழுது எவ்வளவு பணம் கொடுப்பது?
If you lend somebody 5000 rupees
யாருக்காவது 5000 ரூபாய் கொடுத்தால்
and he doesn't return it
அவர் அதை திரும்ப கொடுப்பதில்லை
and then you complain
அதற்கு பிறகு குறை சொல்கிறீர்கள்.
That happened once in our church somebody did it.
நம்முடைய சபைகளிலே ஒன்றிலே அப்படி நடந்தது.
I said you should have asked me
கேட்கறதுக்கு முன்பதாக கேட்டிருக்கலாமே கொடுப்பதற்கு முன்பாக கேட்டிருக்கலாமே என்று சொன்னேன்.
I would have told you to give him 300 rupees or something.
300 ரூபாய் மட்டும் கொடு என்று நான் சொல்லி இருந்திருப்பேன்.
So that if he doesn't return it he can keep it.
அவர் அதை திரும்ப கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவரே வைத்துக் கொள்ளட்டும்.
You must not lend more than you are willing to give away freely.
நீங்கள் இலவசமாக இந்த பணம் போனாலும் போட்டும் என்று எந்த அளவு நிர்ணயிக்கிறீர்களோ அந்த அளவு கொடுத்தால் போதும்.
So then even if he cheats you it's a small amount.
ஆகவே இந்த நீங்கள் பணம் கொடுத்தவங்களை ஏமாற்றி விட்டாலும் கூட அது ஒரு சிறு தொகையாக தான் இருக்கும்.
If somebody encroaches into your property and takes away part of your property.
யாராவது உங்களுடைய நிலத்திலே வந்து ஆக்கிரமித்துக் கொண்டு உங்களுடைய சொத்தை நான் எடுக்க போகிறேன் என்று சொன்னால்
that is injustice you can take the man to court.
அது அநீதி. நீங்கள் அந்த மனிதனை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்லலாம்.
Jesus said about a widow who went to a judge.
இயேசு ஒரு விதவை நியாயாதிபதியிடத்தில் போனதை குறித்து
சொல்கிறார்.
லூக்கா 18 அதிகாரம்.
He said please give me justice against my enemy.
என்னுடைய சத்துருக்கு விரோதமாக எனக்கு நியாயம் செய்யுங்கள் என்று கேட்கிறார்.
That enemy was cheating the widow of some property or something.
அங்கே உள்ள சொத்தை தான் அந்த சத்துரு இந்த விதவையிடத்தில் ஏமாற்றி பறிக்கிறான்.
And Jesus taught that you could go to a judge.
ஆகவே நீ ஒரு நீதிபதியிடத்தில் செல்லலாம் என்று இயேசு சொல்லி கொடுக்கிறார்.
And of course we can go to our heavenly father too.
நம்முடைய பரலோக பிதாவினிடத்திலேயும் நாம் போகலாம்.
So Jesus didn't say that we got to keep on allowing people to cheat us.
ஆகவே ஜனங்கள் தொடர்ந்து நம்மை ஏமாத்திக்கொண்டே இருக்க அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
It depends on the amount.
அது எதை பொறுத்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு தொகை.
If it's a small amount that you can ignore forget it don't go to fight over that.
சிறிய தொகையா இருந்தால் அதை விட்டு விடுங்கள் அதை போய் சண்டை போட வேண்டாம்.
But learn a lesson for the future with other people.
ஆனால் மற்ற ஜனங்களோடு கூட இந்த விஷயங்களிலே நீங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
But otherwise to claim our right is not wrong.
இல்லாவிட்டால் நாம் நம்முடைய உரிமைகளை கேட்பதிலே தவறு எதுவும் இல்லை.
If you are working in an office and they don't pay you, you got every right to ask for it.
ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு முடிவிலே உங்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை கேட்பதற்கு உங்களுக்கு சகல உரிமையும் இருக்கிறது.
If the cost of living has gone up, you can even ask for an increase in salary.
விலைவாசி உயர்வு உயர்ந்து கொண்டே போகிறது, ஆகவே பண உயர்வு கேட்ப சம்பள உயர்வு கேட்பதில் தவறில்லை.
The only thing we don't do is we don't shout Inqilab Zindabad and all break the stone windows and all that.
நாம் செய்யக்கூடாத ஒரு காரியம் என்னவென்றால் அந்த ஜிந்தாபாத் எல்லாம் சத்தம் போட்டுக்கொண்டு வாழ்க ஒழிக தலைவர் எல்லாம் சத்தம் போட்டுக்கொண்டு ஜன்னல் கண்ணாடி உடைப்பது பஸ்ஸை உடைப்பது இதை செய்யக்கூடாது.
But we ask for our rights.
ஆனால் நம்முடைய உரிமைக்காக கேட்கலாம்.
We don't hear, I have never heard God speak with these ears.
இந்த காதுகளினாலே ஆண்டவர் பேசுகிறத நான் ஒரு காலம் நான் கேட்டதே கிடையாது.
Because God is a spirit, Jesus said.
தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று இயேசு சொன்னார்.
And the Holy Spirit speaks within our spirit.
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே பேசுகிறார்.
We don't see Jesus with our eyes. I have never seen Jesus or any angel with my eyes.
என்னுடைய சொந்த கண்களினாலே இதுவரை இயேசுவையோ அல்லது தூதர்களையோ நான் பார்த்ததே இல்லை.
If I see an angel, first thing I'll check is this the devil coming as an angel of light or what?
அப்படியே தூதனை பார்த்தாலும் கூட பிசாசு தான் தூதனுடைய வேஷத்தில் வருகிறானா இல்லையா என்றதை நான் சோதித்து பார்ப்பேன்.
To tell you honestly, I'm not very keen on seeing an angel.
நேர்மையாக நான் சொல்ல போனால் நான் ஒரு தூதனை கூட பார்ப்பதில் எனக்கு விருப்பமே இல்லை.
I will see Jesus one day.
ஒரு நாளில் இயேசுவை நான் பார்ப்பேன்.
Let me ask you a question.
நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன்.
Is it better to trust in Jesus after seeing him or without seeing him?
ஏசே பார்த்ததுக்கு அப்புறம் அவரை நம்புறது நல்லதா, பார்ப்பதற்கு முன்பதாகவே அவரை நம்புவது நல்லதா?
No, without seeing him.
அவரை தரிசிக்காமலே அவரை நம்புவது நல்லதா?
Why do you say that?
ஏன் அதை சொல்றீங்க?
That's what the Lord told Thomas in John 20.
யோவான் 20 இல் அதை தான் சொன்னார். காணாமல இருந்து விசுவாசிக்கிறவர்கள்
are more blessed.
அதிகமாய் பாக்கியவான்கள்.
So, do you want the better blessing or the lower blessing?
ஆகவே உங்களுக்கு உன்னதமான ஆசீர்வாதம் வேண்டுமா அல்லது கீழ்நிலையில் உள்ள ஆசீர்வாதம் வேண்டுமா?
And the better blessing is to trust him without seeing him.
மேன்மையான ஆசீர்வாதம் என்னவென்றால் காணாமல் இருந்தும் அவரை விசுவாசிப்பது.
The lower blessing is seeing him and trusting him.
கீழ்நிலையில் உள்ள விசுவாசமானது இயேசுவை பார்த்து தரிசித்து விசுவாசிப்பது.
Same way with hearing.
அதே போலதான் கேட்பதிலையும்.
There are some people who hear God's voice like that.
சிலர் அப்படிப்பட்ட தேவ சத்தத்தை கேட்கிறார்கள்.
Samuel and Paul sometimes
சில சமயத்திலே பவுல்
even sometimes people hear others also
மற்ற ஜனங்களும் கூட சில சமயத்திலே கேட்டிருக்கிறார்கள்.
To me that is a lower blessing.
அது கீழான நிலையில் உள்ள ஆசீர்வாதம் என்று தான் நான் நம்புகிறேன்.
Higher is when you can listen in your spirit.
மேலான ஆசீர்வாதம் என்னவென்றால் உங்கள் ஆவியிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதுதான்.
Because what you hear with these ears you can be deceived also.
இந்த காதுகளினாலே நீங்கள் கேட்கும் பொழுது சில சமயத்திலே வஞ்சிக்கப்பட்டு விடலாம்.
But when you hear in your spirit
ஆனால் உன்னுடைய ஆவியில நீ கேட்கும் பொழுது
it is you know from the word of God whether that is God or the devil.
அது தேவனா அல்லது பிசாசு பேசுகிறதா என்பதை நீங்கள் வேதவசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.
Remember one thing.
ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
If you find a voice condemning you saying you are useless useless that's always the devil.
நீ பிரயோஜனமற்ற ஒன்றுக்கும் லாய்க்கற்றவன் லாய்க்கற்றவன் என்று சொல்லி பேசக்கூடிய சத்தம் கேட்டால் கண்டிப்பாக அது பிசாசின் சத்தம்
தான். God's voice is always encouraging.
தேவனுடைய வழிகள் எல்லாம் எப்பொழுதும் நம்மை உற்சாகப்படுத்துகிறதான்.
And secondly, God will never pressurize you to do something immediately. Come on, do it quickly.
இரண்டாவது காரியம் தேவன் உடனே செய் 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 என்று சொல்லி நம்மை நிர்பந்திக்க மாட்டார், அழுத்த மாட்டார்.
He always gives you time to think about it.
நீ அதை குறித்து எண்ணி பார்க்க முடியும், உனக்கு நேரத்தை தருவார்.
The devil forces you to do immediately.
பிசாசோ சில காரியங்களை செய்வதற்கு உடனடியாக செய்வதற்கு தூண்டுவான்.
And also the devil God will never tell you to do something against your conscience.
உடைய மனசாட்சி விரோதமான காரியத்தை செய் என்று தேவன் ஒரு காலம் சொல்ல மாட்டார்.
The devil will often tell you to do that.
அடிக்கடி பிசாசு அப்படி செய்ய முடியாது சொல்வான்.
The more you read the word of God,
எந்த அளவுக்கு அதிகமாக நீ தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறாயோ,
the more you can recognize in your spirit what is according to scripture.
அந்த அளவுக்கு அதிகமாக எது வேதவசனத்துக்கு ஒத்திருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம், அடையாளம் கண்டுபிடிக்கலாம்.
What is from God?
தேவனிடத்திலிருந்து வருகிறது எது என்பதை அறிந்து கொள்ளலாம்.
A power that we get to be bold in our witness for Jesus.
நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய விஷயத்திலே ஒரு திடீர்னு ஒரு தைரியம் வரும். அதை வெறுத்து நாம் அறிந்து கொள்ளலாம்.
And we get power to overcome sin.
பாவத்தை மேற்கொள்வதற்கு வல்லமை கிடைக்கும்.
Gifts God gives different gifts to different people.
வித்தியாசமான வரங்களை வித்தியாசமான மக்களுக்கு தேவன் தருகிறார்.
And the best thing is you ask God to give you an assurance that he's filled you with the spirit just like he gives you an assurance that your sins are forgiven.
நீ பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தை நீ எப்படி பெற்றுக்கொண்டாயோ, எப்படி ஆண்டவர் தந்தாரோ, அதே போல ஆண்டவரே என் ஆவியினாலே நீ நிறுத்தி விட்டீர் என்ற நிச்சயத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கலாம்.
You can know just like you are sure your sins are forgiven, you can be sure God's filled me with the Holy Spirit.
நீ எப்படி பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாயோ, அதே போல தேவன் நீ அபிஷேகித்து இருக்கிறார் நிறைத்து இருக்கிறார் என்ற நிச்சயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும்.
It's difficult to explain it, but you will know.
அதை விவரித்து சொல்வது கடினமாக இருக்கிறது, ஆனால் உனக்கு அது தெரியும்.
Yeah. Next question.
அடுத்த கேள்வி.
சபையில் ஆராதனை வேளையில் சத்தமா ஜெபிக்கணும்னு சொல்லி எல்டர் பிரதர் சொல்லும்போது இருதயத்துல வாஞ்சையும் விருப்பமும் இருக்கு, ஆனா வாய் திறந்து ஜெபிக்க முடியறதில்ல, ஏதோ ஒன்று தடையா இருக்கு. அப்படி நான் தொடர்ந்து செய்யாதபடிக்கு எனக்கு ஒரு நல்ல சஜஷன் சொல்லுங்க.
Okay, you know, this is normal for everybody that we are shy to speak in public.
பொதுப்படையிலே பொதுவான இடங்களிலே பேசுவதற்கு வெட்கப்படுகிறது, அது சாதாரண காரியம்தான்.
So,
இயற்கையாக உள்ளதான்.
What I do in our church,
என்னுடைய சபையில் நான் என்ன செய்கிறேன் என்றால்,
and what I would encourage all elders to do in their church,
மற்ற மூப்பர்களும் தங்களுடைய சபையில் செய்ய முடியாது, இதை நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்கிறேன்.
You can give a suggestion to your elder too.
நீங்களும் கூட உங்களுடைய மூப்பருக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாம்.
That after a few people have prayed,
ஒரு சில மக்கள் ஜெபித்த பிறகு,
I say now let us all pray.
இப்போ நாம் எல்லாரும் ஜெபிப்போம் என்று நான் சொல்கிறேன்.
Everybody open their mouth.
எல்லாரும் வாய் திறக்கிறார்கள்.
And even 1 minute,
ஒரு நிமிஷம் கூட போதும்.
Just forget about everybody around you.
உன்னை சுற்றி உள்ளவர்களை எல்லாம் மறந்து விடு.
And nobody is listening to you because everybody is praying.
எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறபடினால யாருமே உன்னுடைய ஜெபத்தை காது கூர்ந்து கேட்பதில்லை.
But it gives an opportunity to those who are shy and those who are small and young also to open their mouth and praise the Lord.
ஆகவே இளம் வாலிபர்களுக்கும் வெட்கப்படுகிறவர்களுக்கும் எல்லாருக்கும் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பதற்கோ அல்லது துதிப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ ஒரு தருணம் கிடைக்கிறது.
If I were an elder in a church,
நான் ஒரு சபையில் மூப்பராக இருந்தால்,
I used to be, now I am not, for the last,
முன்னால் நான் மூப்பராக இருந்தேன், கடந்த
9 or 10 years I am not an elder.
9-10 ஆண்டுகளாக நான் இந்த சபைக்கு மூப்பராக இல்லை.
I would ensure that in every Sunday service we have at least 1 or 2 minutes of everybody praying together.
ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலேயும் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்பதற்கு நிமிடங்களாவது இருக்கும் என்பதை நான் நிச்சயப்படுத்திக் கொள்வேன்.
To make everybody open their mouth.
எல்லாரையும் வாயை திறக்க செய்வதற்கு.
Even the children.
பிள்ளைகள் கூட.
To open their mouth and praise the Lord.
அவர்களும் தங்களுடைய வாயை திறந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும்.
So that they have praised the Lord at least once a week. Opening their mouth because they won't be doing it at home.
வீட்டிலே அப்படி செய்ய மாட்டார்கள். ஆகவே குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு நாளாவது சபையிலே வாயை திறந்து ஜெபிக்க முடியாய் துதிக்க முடியாய் அவர்களை செய்து விடுவேன்.
I am more interested in that than just listening to two brothers and two sisters praying.
இரண்டு சகோதரர்களை மட்டும் ஜெபிக்கிறதை காட்டிலும் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறதை அதிலே நான் பிரியப்படுகிறேன்.
After you do that a few times gradually one day you'll be able to pray.
இப்படி
alone also.
இப்படி கொஞ்ச நாட்கள் செய்ய கற்றுக்கொள்ளும் பொழுது தனியாக ஜெபிப்பதற்கும் நீ கற்றுக்கொள்வாய்.
And you pray and ask God to give you boldness and open your mouth and pray for 10 seconds.
ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து 10 வினாடிகள் ஜெபிப்பதற்கு கிருபை தரும்படியாக கேளுங்கள்.
And little by little your boldness will increase.
கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தைரியமானது அதிகப்படும்.
But don't feel condemned if you don't do it.
ஆகவே நீங்கள் அதை செய்யாத பட்சத்திலே குற்ற உணர்வு வேண்டாம், நுந்து போக வேண்டாம்.
Because that doesn't prove you're unspiritual, it just means you're shy.
அதுவே நீங்கள் வெட்கமா இருக்கீர்கள் என்பதை தான் நிரூபிக்கிறதே ஒழிய நீங்கள் ஆவிக்குள்ள அல்ல என்பதை நிரூபிப்பதில்லை.
பெருமையான சிந்தனைகள் வருகின்றன. வெளியிலும் பெருமையாக நடந்து கொள்கிறேன். எப்படி எல்லா சமயத்திலும் தாழ்மையாக இருப்பது?
See, if you walk with proud people, you become proud.
பெருமையான மக்களோடு கூடவே நீ இருந்தால் நீயும் பெருமையாய் தான்
இருப்பாய். You walk with humble people, you'll become humble.
தாழ்மையான மக்களோடு கூட நீ நடந்தால் நீயும் தாழ்மையாய் இருப்பாய்.
If you keep on observing how a humble man behaves and talks,
ஒரு தாழ்மையான
you will learn from him.
தாழ்மையான மனிதன் எப்படி பேசுகிறான், எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை நீ உற்று பார்க்கும் பொழுது நீயும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம்.
So the humblest man who walked on this earth, Jesus.
மிகுந்த இந்த உலகத்திலேயே வாழ்ந்தவர்களிலே மிக தாழ்மையாய் இருக்கிறவர் இயேசு.
So you read the Bible and observe his life and study his life.
ஆகவே அவருடைய வாழ்க்கையை சரி வாசித்து அவருடைய வாழ்க்கையில நீ கற்றுக்கொள்ளலாம்.
And let the Holy Spirit show you how in different situations Jesus always was very very humble.
வித்தியாசமான சூழ்நிலைகளிலே இயேசு எப்பொழுதும் தாழ்மையுள்ளவராக இருந்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம்.
You read the gospels and say Holy Spirit show me how Jesus humility here.
பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது ஜெபிக்கலாம்.
Jesus said learn from me.
என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள் என்று சொன்னார்.
I'll tell you it's not easy.
அது அவ்வளவு எளிதல்ல.
I preached this message for more than 30 years in our churches.
எங்களுடைய சபைகளிலே 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக இதை கொடுத்து பிரசங்கித்து இருக்கிறோம்.
Most people in our churches are not doing it.
ஆனால் நம்மிலே உள்ள சபைகளில் உள்ள அநேகர் அதை செய்வதில்லை.
Many elder brothers are not doing it.
அநேக மூப்பர்கள் அதை செய்வதில்லை.
Because I see glaring examples of pride in many of them.
ஏனென்றால் அவர்களில் பலரிலே நான் அப்பட்டமாய் பெருமையை காண்கிறேன்.
which they are not getting light over even after 1 year, after 2 years.
ஒரு ஆண்டுகள் கழித்தும் ஓராண்டுகளிலும் இரண்டு ஆண்டுகள் கழித்தாலும் அதை குறித்து வெளிச்சம் வராமல் இருக்கிறார்கள்.
Which means that they are not walking with Jesus in humility.
அவருடைய பொருள் என்னவென்றால் இயேசுவோடு கூட தாழ்மையிலே அவர் நடப்பதில்லை.
If we walk with Jesus, he will always give us light on our pride.
நாம் இயேசுவோடு கூட நடக்கும் பொழுது எப்பொழுதே நம்முடைய பெருமையை குறித்து வெளிச்சத்தை அவர் தருவார்.
Because he is so humble.
ஏனென்றால் அவர் அவ்வளவு தாழ்மையுள்ளவராக
இருக்கிறார். The more I look at him, you will never have a problem with pride in all your life.
நீங்கள் அவரை பார்த்து விட்டால் உங்கள் வாழ்க்கை முழுதுமாக பெருமை என்ற பிரச்சனை வராது.
Always say, Lord, let me see your humility, let me see your humility, let me be like you.
உம்முடைய தாழ்மையை நான் பார்க்கட்டும், உம்முடைய தாழ்மையை நான் பார்க்கட்டும் ஆண்டவரே என்று நீங்கள் கேளுங்கள்.
God gives his grace to the humble, you'll get more and more grace to overcome sin in your life.
தேவன் கிருபை தாழ்மையுள்ளவர்கள் கிருபை தருகிறார். அதிகமதிகமான கிருபையை நீங்கள் வரக்கூடிய நாட்களை பார்ப்பீர்கள்.
Whenever two people can't get along with each other.
எப்பொழுதெல்லாம் இரண்டு பேர் ஒன்றாக நடக்க முடியவில்லையோ.
And that can happen among brothers.
சகோதரமத்தில் நடக்க வாய்ப்பு
இருக்கு. Can happen among sisters.
சகோதரிகள் மத்தியில் இது நடக்க வாய்ப்பு
இருக்கு. Can happen among husband and wife.
கணவன் மனைவி இடத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கு.
It even happens among elders.
மூப்பர்களுக்குள்ளாகவும் கூட அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு.
The fellowship is not getting better, it's getting worse sometimes.
அவர்கள் இருவருக்குள்ளாக இருக்கக்கூடிய ஐக்கியமானது மேன்மையடையாதபடிக்கு அது சீரழிந்து கொண்டே போகிறது.
That clearly proves one thing.
அது ஒன்றை நிரூபிக்கிறது தெளிவாக.
Either both of them are proud or at least one of them is proud.
இரண்டு பேருமே பெருமையா இருக்கிறார்கள் அல்லது இருவரிலே ஒருவர் பெருமையா இருக்கிறார்கள்.
If I am humble and another person is humble.
நான் தாழ்மையா இருந்து மற்ற நபரும் தாழ்மையா இருப்பாரானால்
my fellowship with him will get better and better and better and better every year.
அவரிடத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஐக்கியமானது ஒவ்வொரு நாளும் மேன்மையடைந்து கொண்டே ஒவ்வொரு ஆண்டு மேன்மையடைந்து கொண்டே போகும்.
Whether it's my wife
மனைவியா இருந்தாலும் சரி
brother
சகோதரனா இருந்தாலும்
சரி fellow elder or anybody
சக மூப்பரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி
last one
கடைசி கேள்வி
பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுதல் இவ்வுலக வாழ்வில் கடினமா?
திருப்பி சத்தமாக சொல்றீங்க.
பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை தொடர்ந்து காத்துக் கொள்ளுதல் இவ்வுலக வாழ்வில் கடினமா?
The Holy Spirit is pictured in the Bible like a dove that came upon Jesus.
பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து மீது புறாவ அடிவிலே வந்தாரே அது போல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது.
Now if a dove is sitting on a window, you know how easy it is to for it to fly away.
ஒரு புறா இந்த ஜன்னல உட்கார்ந்திருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள் அது எவ்வளவு எளிதாக பறந்து போய்விடும்.
So and the dove hates dirty things.
புறாவானது அசுத்தமான காரியங்களை வெறுக்கிறது.
When Noah sent a dove out of the ark, it just flew around and came back.
நோவா தன்னுடைய பேழிலிருந்து ஒரு புறாவை வெளியே விட்டான் அது அப்படியே பறந்து சுத்தி மீண்டுமாய் பேழைக்குள்ளே வந்து விட்டது.
Why?
ஏன்?
Because it found all these dead bodies floating around.
வெளியே பார்த்தால் தண்ணீரிலே செத்த பிணங்கள் மிதந்து கொண்டே இருக்கிறது.
But when he sent out the crow said, "Ah, this is biryani for me."
காக்காய் வெளியே அனுப்பினுடன் அப்பா பிரியாணி கிடைத்தது என்று சொல்லி திரும்பி வரவே இல்லை.
Never came back.
திரும்பி வரவே இல்லை.
That is a picture of the flesh and the spirit.
இதன் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் உள்ள ஒரு படம்.
The flesh likes everything in the world.
மாம்சமானது உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களிலேயும் பிரியமாய் இருக்கிறது.
The spiritual man goes out and says, "Oh, I don't like any of these things." Comes back to the church.
ஆனால் ஆவிக்குரிய மனிதனோ இவளெல்லாம் சபைக்குள்ளாய் வருவதை நான் விரும்பவே இல்லை என்று சொல்வான்.
The Holy Spirit doesn't like things which are defiled and impure.
ஆகவே அசுசி படுத்தக்கூடிய காரியங்கள் அசுத்தமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் விரும்புவதில்லை.
I'll tell you two things.
இரண்டு காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன்.
Anytime your conscience tells you something is wrong, confess it, set it right, repent and ask Jesus to cleanse you.
ஏதாவது ஒரு வேளையிலே உங்கள் மனசாட்சியானது தவறு என்று உணர்த்தும் பொழுது உடனே அதை அறிக்கை செய்து தேவனிடத்தில் அறிக்கை செய்து சரி பண்ணுங்கள்.
Secondly,
இரண்டாவதாக,
always humble yourself in every situation.
எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நீங்கள் தாழ்த்தி விடுங்கள்.
And the Holy Spirit will be with you forever.
அப்பொழுது உங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட என்றென்றும் இருப்பார்.
I didn't tell you 25 things, I only told you 2 things. I didn't tell you 25 things, I told
நான்
you
25 காரியங்களை சொல்லவில்லை, இரண்டு காரியங்களை தான் சொன்னேன்.
Keep your conscience clear.
உன் மனசாட்சியை சுத்தமாய் காத்துக்கொள்.
Always humble yourself.
எப்பொழுதே உன்னை தாழ்த்து.
The Holy Spirit will never depart from you.
பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு போகவே மாட்டார்.
Have you finished all the groups?
எல்லா குழுக்களும் கேள்விகள் கேட்டு முடிந்து விட்டதா?
Okay.
Okay.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
we thank you for these dear young brothers and sisters.
ஆண்டவரே, இந்த அருமையான வாலிப தம்பிமார்களுக்கு, வாலிப சகோதரர்களுக்கும், வாலிப சகோதரிகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம்.
We pray you will encourage them.
ஆண்டவரே, அவர்களை உற்சாகப்படுத்த முடியாக ஜெபிக்கிறோம்.
Answer their questions.
அவர்களுடைய கேள்விகளுக்கு நீரே பதில் தாரும் ஆண்டவரே.
Help them to be really filled with the Holy Spirit.
உண்மையாலுமே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட உதவி செய்யும் ஆண்டவரே.
And to be a blessing in Tamil Nadu.
ஆண்டவரே, தமிழ்நாட்டிலே ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும்.
Pray in Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
பெரியவராய் இருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே செய்கிறவராய் இருக்கிறார். நான் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது பொருளாசையில் நிறைந்து என்னுடைய வீடு கட்ட வேண்டும் என்று அதிகமான ஆசையில் வந்து இருந்தேன். தேவன் அற்புதமாய் என்னுடைய டீம் டேனியல் பிரேனர் அப்படின்னு ஒரு பேச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த பேச்சு முன்னாடி ஒரு சீட் இருக்கு, நீங்கள் அதை எடுத்து படிங்க, தேவனே உங்களுக்கு கொடுத்த காரியங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டேவிட் பிரேனர் அவர் எப்படி வாழ்ந்தார்னா, தானே உருவாக்கின தரையில் அவருக்கு வீடே இல்லாமல் அவர் வாழ்ந்தார். அவருக்கு வந்து படுக்கிறதுக்கு தலைவாணி இல்லாமல் வெறும் வைக்கோல்ல வச்சு படுத்திருந்தார். நானும் அதை உணரும் பொழுது ஆண்டவர் அதிகமான ஒரு வீடு கொடுத்துருக்கார். இது இல்லாமல் எவ்வளோ பேர் அங்கேயுமா திரிந்து கொண்டிருக்காங்க. ஆனால் தேவன் நல்ல இடத்துல வைத்திருக்கார், நல்ல சகோதர சகோதரிகள் கொடுத்துருக்கார். இருந்தும் ஏன் பொருளாசையில் இருக்கணும் அப்படின்னு தேவன் பேசினார். அப்புறம் என்ன செஞ்சுருந்தாங்க, கொதித்த சோளமும் சுட்ட ரொட்டியும் தான் அவருக்கு உணவாக இருந்தது. தேவன் அதிகமாக என்னோட பேசும்பொழுது, நான் அதிக டயத்தில் நான் சாப்பாடு மதியம் டிஃபன் சாப்பிடும் பொழுது நல்லாலன்னு தூக்கி போடுறேன், ஆனால் இவருக்கு பாருங்கள் கொதித்த சோளமும் சுட்ட ரொட்டியும் தான் சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் நான் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப தேவன் என்னோட அதிகமாக நெருக்கமாக பேசியிருந்தாங்க. நான் இன்னும் இதிலிருந்து பொருளாதாரத்திலிருந்து விடும்படியாக இந்த டேவிட் பிரேனர் போல் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அது இல்லாமல் இந்த மதியான வேளையிலும் கூட யோனாவை பற்றி பேசுனாங்க. அவர் தேவன் பேசின பட்டணத்துக்கு போகும் பட்டணம் வேறு பட்டணத்துக்கு மாற்றி போகும் பொழுது தவறு செய்துட்டார் யோனா. அதுவும் இல்லாமல் அவர் மீன் வயிற்றுக்குள்ளே போகும் பொழுதும் கூட நம்ம தவறு செய்துட்டோம்னு உணர்ந்து அவர் ஜெபித்தார். யோனா ஜெபிக்கும் பொழுது கூட தேவன் அவரோட பிரசங்கமாக பேசினார். அதே போல கூட நானும் கூட அதிகமான பாவத்தில் விழும் பொழுதும் கூட தேவனோட அதிகமாக நெருங்கி அவரோட சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாக நான் தேவனோட அதிகமாக நெருக்கமாய் வாழ்ந்து அந்த சாய்த்தானுடைய கிரியிலிருந்து நான் மீட்டும்படியாய் தேவன் என்னோட உணர்த்தி பேசினார். இது மட்டும் இல்லாமல் இயேசுவின் சீசராய் வாழ்வேன் என்று நம்பிக்கையோடு நான் எங்கு இருந்தாலும் தேவன் என்னோட கூட இருப்பார் என்று நம்பிக்கை அறிக்கையிடுகிறேன். ஆமேன்.
ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாளிலும் தேவன் வந்து நமக்கு எவ்வளோ வார்த்தைகளை ஒவ்வொரு இருதயத்திற்கும் ஏற்றவாறு ஆண்டவர் பேசியிருக்காரு. நானும் எத்தனையோ குறைகளோடு தான் நான் இந்த மீட்டிங்க்கு வந்தேன். ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே என்னை பாவத்தை எல்லாத்தையுமே எனக்கு எடுத்து காட்டிட்டாரு. இதுவும் இல்லாமல் நம்ம கேம்ப் ஃபயரில் போட்டு ஒவ்வொரு அந்த டீமோட ப்ரோக்ராம் மூலமாகவும் ரொம்ப பேசினார் ஆண்டவர். இதில் வந்து நான் ரொம்ப உணர்த்தப்பட்டது எதுனா, இந்த முதல் அன்பு வந்து நான் ஒருத்தர் வந்து செலுத்துகிறேன் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒவ்வொரு அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரை கூப்பிட்றாங்க, ஒவ்வொன்றும் வந்து அவரை வந்து இழுக்குது. அப்போ அவர் வந்து அந்த அன்பில் விட்டு விலகி போயிடுறாரு. நான் அப்போ உணர்த்தப்பட்டது ஆண்டவர் என்கிட்ட பேசினது இதுதான், நீ வந்து பூரண அன்பு செலுத்தணும்னு நினைக்கிற, ஆனால் நீ உன்னோட சுய சித்தத்தின்படியே நீ வாழ்ந்துட்டுருக்க, நீ அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி என் மேலே உனக்கு வந்து முழு அன்பு செலுத்த முடியும்னு கேட்டார். நான் வந்து இதிலிருந்து நான் ரொம்ப உணர்த்தப்பட்டேன். அதுவரை என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் வந்து ஒரு உண்மையான சீஷனாக நான் இருப்பேன். நான் உங்கள் மேலே மட்டும்தான் நான் முழு அன்பு வச்சுருப்பேன். இந்த உலகத்தில் யார் என்னை என்ன செஞ்சாலும் சரி உங்கள் மேலே தான் நான் முழு அன்பாக இருப்பேன்னு நான் உறுதியாக நான் தீர்மானம் பண்ணேன். அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க தேவன் எனக்கு கிருபை செய்வார்னு நல்ல விசுவாசத்தோடு நான் அந்த கூட்டத்தை விட்டு போகிறேன். ஆமே.
நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையும் கூட ஆண்டவர் அநேக வார்த்தைகளை என்னோட பேசியிருக்கிறார். அதில் ஒரு சில காரியத்தை தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன். நல்ல சபை, ஆண்டவர் நடத்தின விதம், யோசிப்பை நடத்தின விதத்தை போல என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். நான் காரைக்காலில் அந்த பாண்டிச்சேரிக்கு வந்த வாழ்க்கை, இந்த சபையில் நான் தெரிந்து கொண்ட வாழ்க்கை, இதெல்லாமே ஆண்டவருடைய திட்டம் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். யோசிப்பு செஞ்சது ஆண்டவருக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படைந்த வாழ்க்கை. நான் ஆண்டவரத்தில் அநேக கேள்விகள் கேட்டிருக்கிறேன். ஆண்டவரை நான் உம்மை பார்க்கணும், உண்மை நான் பார்த்தா தான் விசுவாசிப்பேன், உம்முடைய வார்த்தை வசனம் வானத்தில் நான் தெரியும்படி இருந்தால் தான் நான் ஆண்டவர் உண்மை விசுவாசிப்பேன் அப்படின்லாம் பல தடவை நான் ஆண்டவரை கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆனால் யோசிப்பு அப்படிப்பட்ட காரியத்தை ஒருபோதும் செஞ்சதில்லை. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு தீர்மானம், என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வேங்கிற ஒரே ஒரு தீர்மானத்தை தான் அவருக்கு தன் இருதயத்தில் எழுதி வச்சிருந்தார். நானும் நேற்று தினத்தில் அந்த எல்சிடியில் அந்த ஒரு புரோகிராமை பார்த்தேன். அவர் எவ்வளோ பெரிய மகத்துவமான தேவன் என்பதை அப்பொழுது தான் நான் உணர்ந்துக்கிட்டேன். அந்த ஒரு நம்ம இருக்கிறது இந்த ஒரு சின்ன பூமியில் நாம் இருக்கிற ஒரு சின்ன சிசு போல வாழ்கிறோம் என்பதை நான் அப்போ தான் உணர்ந்தேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனுஷர்கள் நீ தெரிந்திருக்கிறீர், எங்களோடு ஐக்கியம் கொள்ளவும் எங்களோடு நீர் உறவாடவும் எவ்வளோ பிரியமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைய காலையில் அந்த கொடுத்த அந்த ஹாஃப் அன் அவரில் என் இருதயத்தை முழுமையாக உடைச்சேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க. நான் எவ்வளோ கேடுள்ளவனாக இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் எவ்வளோ பெரிய தேவன், நீர் எங்களை தேடி வந்திருக்கீங்க, எங்கள் இருதயத்தோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. நான் அப்படி தான் உணர்ந்தேன். இனி ஒருபோதும் ஆண்டவரை நான் கேள்வி கேட்க போகிறதில்லைங்க. ஆண்டவரத்தில் முழுமுழுமாக அர்ப்பணிக்கிறேன், அவருடைய பாதத்தில் விழுகிறேன். அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை மாத்திரம் நான் கேட்டு அவருடைய பாதையில் நடப்பேன். அவரோடு நான் ஐக்கியம் கொள்வது மாத்திரமே என் முழுமூச்சாக இருப்பேன் என்று நம்பிக்கிறேன். நான் பலவீனன், நான் ஆண்டவன் உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம்,
நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த கூட்டத்துக்கு வந்த போதே தேவனிடம் முத முதன் வார்த்தை பேசின வார்த்தை என்னன்னா, பிரயாசப்படுகிறவன் முந்தி தன் பலனில் பங்கடைவான் பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் இந்த யூத் கேம்புக்கு வர்றது முன்னால் எங்கள் அப்பா எனக்கு என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னா, நீ அடுத்த வருஷம் போகிறது 12th, நீ வந்து ரொம்ப பிரயாசப்படணும். இதே வசனத்தில் எங்கள் அப்பா எனக்கு சுட்டி காட்டினாங்க, பிரயாசப்படுகிறவன் தன் பலனில் முந்தி பங்கடைவான்னு சொன்னாங்க. அப்போ தேவன்ட்டு என்ன பேசினான்னா, நீ யூத் கேம்புக்கு வர முன்னாலேயும் உங்கள் அப்பாவன்ட்டு சொல்லி அனுப்பின வசனம் இதுதாப்பா. இப்போ நீ கேட்குற வசனமும் இது தான். உன்ட்ட ஒரே ஒரு குறையுண்டு, நீ இன்னமும் பிரயாசப்படாமல் இருக்க. நீ 10th வாங்கின மார்க் வந்து நீ வாங்கலேன்னு நல்லாவே உனக்கு தெரியும். நான் கிருபை செஞ்சனால்தான் நீ வாங்கினேன்னு ஆண்டவரோட பேசினாரு. நான் இன்னமும் பிரயாசப்படாதவளாக இருக்கேன். இனிமேலும் பிரயாசப்பட்டு நான் ஆண்டவருக்கு மகிமை இருக்க பிள்ளையாக வாழ்வேன்னு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நீ நன்றி இல்லாதவளாக இருக்க. உன்னை உன் பெற்றோரும் உன் தம்பிங்களும் உன்னை எவ்வளவா நேசிக்கிறாங்க, ஆனால் நீ எவ்வளவோ அவங்களுக்கு நன்றி இல்லாதவளாக தான் இருக்கான்னு ஆண்டவர் என்ற பேசினாங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் கிளம்பும் போது என்னோட வாட்டர் பாட்டில தண்ணி ஊத்துறதுலேருந்து என்னை கிளப்பி விடுறது எல்லாமே என் தம்பியாகத்தான் இருக்காங்க. அப்போ ஆண்டவர் என்ட்ட என்ன பேசினான்னா, உன் தம்பியே உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கும் பொழுது உன் அம்மா அப்பா உன் மேலே எவ்வளோ அன்பாக இருப்பாங்க, உன்னோட சபையில் உள்ளவங்க உன்ட்ட எவ்வளோ அன்பாக இருப்பாங்க, நீ அவங்களுக்குலாம் நன்றி இல்லாதவளாக இருக்க ஆண்டவர் என்னோட பேசினாரு. நான் இனிமேல் நன்றி உள்ளவளாக இருக்கவும் நன்றி சொல்கிறவளாக இல்லாமல் நன்றி படுகிறீர்களாகவும் அனுதினமும் பிரயாசப்படுகிறவளாக இருப்பேன் என்று சொல்லி நம்பிக்கை அறிக்கிறேன். ஆமே.
ரெண்டு நாள் கான்ஃபரன்ஸில் ஆண்டவர் எனக்காகவே பேசியிருக்கார். நானும் போன வருஷம் மதுரை கான்ஃபரன்ஸுக்கு வந்தேன். ஒரு உண்மையான சீஷனாய் மாறணும்னு சொல்லிட்டு ஒரு அக்னியோடு தான் நான் வீட்டுக்கு புறப்பட்டு போனேன். ஆனாலும் என்னால் வெற்றி வாழ்க்கை வாழவே முடியல. என்னுடைய அக்னி உலகத்திலே போய் தணிந்து போனது. நான் அநேக பாவங்களை செய்தேன், என்னை கரைப்படுத்தி கொண்டேன். ஆனாலும் நான் வரும்போது ஒரு பாரத்தோடு தான் வந்தேன். ஆண்டவரே, நீர் என்னோடு பேச வேண்டும், நான் மனம் திரும்பணும். ஆண்டவரே, உம்மை போல் சீஷனாக, ஆண்டவரே உமக்கு உகந்த சீஷனாய் நான் மாற வேண்டும் என்று தான் வந்தேன். தேவன் எண்ணத்தில் பேசினார், எல்லா மீட்டிங்கிலும் பேசினார். குறிப்பாக யோசேப்பை குறித்து பேசும்போது, யாருமே இல்லாத சூழ்நிலையில் கூட, பைபிள் இல்லை, வேத வாக்கியம் இல்லை, யாருமே பார்க்காத சூழ்நிலையில் கூட யோசேப்பு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பிரதர் எங்களை பார்த்து கேட்கும்போது நான் உண்மையிலே மனம் திரும்பினேன். நான் உடைந்தேன். அப்பொழுதே என்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்திருக்கேன், மணந்திருப்பிருக்கேன். நான் இனிமேல் ஒரு நல்ல ஒரு சீஷனாய் மாறுவேன் என்று நம்பிக்கை அறிக்கையிடுகிறேன். தேவன் உதவி செய்கிறேன் என்று நான் நம்பிக்கிறேன். ஆமீன்.
தேவன் தந்த நல்ல வார்த்தையில் காய் நன்றி செலுத்துகிறேன். தேவன் இந்த 2 நாள் வாலிபர் கூட்டத்தை எனக்கு ஆசீர்வதித்து தந்தார். தேவன் அப்படியே தாவீது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணித்திருந்தாலும் கடைசி ஒரு பாலிய இச்சையால் விழுந்தான். நானும் அப்படி விழுந்து விடாதபடி பெற்றோருக்கும் என்னுடைய சபைக்கும் அடங்கியிருக்குமாறு என்னுடைய நேரத்தை சோம்பலாய் செலவழித்து விடாதபடி தேவன் தானே பரிசுத்தாவியா அபிசேவிப்பார், தேவனுக்கு உண்மையான சீசியாய் மாற்றுவார் என்று என் நம்பிக்கை அறிக்கிறேன்.
நன்றி செலுத்துகிறேன். எனக்கு வெளிச்சமாக இருந்தது தேவன் என் வாழ்க்கை குறித்து எனக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பது. தேவன் இந்த திட்டம் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கடைசி அங்கே பேசணுமா தேவன், எதிர்கால சபை நீங்களாப்பா. இதே வார்த்தை நான் சபையில கேட்டிருக்கேன். தேவன் கேட்டது, உன்னை பின்பற்றி ஒரு சந்ததி வருது, என்ன மாதிரி வச்சுட்டு போறாடி, நீ இருக்கிற வாழ்க்கை பார்த்து உன் பின்னாடி வர இளைஞர்கள் பின்பற்ற முடியுமா? உண்மையில நான் தேவனே இல்லை, தேவனே வாழ்க்கை அப்படி இல்லை. நீ எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். என்னுடைய மாம்சம் என்னுடைய இச்சையை நிறைவேற்றும்படியாய் நான் குலைத்து போட்ட மனுஷனா இருக்கிறேன். எனக்கு பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் என்னை பின்பற்ற முடியாது. நான் உண்மையில் நல்லா இருக்கணும் தேவனே. நீ வைத்திருக்க திட்டத்தை நான் குலைத்தப்படாதபடி உண்மையாய் உமக்கென்று வாழ வேண்டும் தகப்பனே. என் இருதயமாகிய பலிபிடத்தில் உமக்கென்று உள்ள அன்பு என்ற அக்கினி குறைந்து போகாமல் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் கதறேன். தேவன் அப்படியா எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறேன்.
தேவன் பேசிய வார்த்தைக்காக நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு சாது சுந்தர் சிங் பத்தி சொன்னாங்க. 15 வயசுலேயும் வந்து அவர் வந்து தேவனை தரிசித்து தன் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா. அவர் வந்து வேற ஒரு மதத்துல இருந்து தேவனுக்கு ஒப்பு 15 வயசுல தேவனை தரிசித்து தேவனுக்காக ஒப்பு கொடுத்தா. ஆனால் சிறு வயதிலிருந்தே நான் வந்து தேவனுக்குள்ள நான் வளர்ந்து நான் இன்னும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம நான் வந்து உலகத்திலே நான் வாழ்ந்திருக்கிறத பத்தி நினைச்சு நான் வந்து மிகவும் துக்கப்படுறேன். தேவன் எனக்கு உதவி செய்வான்னு நான் நம்பிக்கை இருக்கிறேன். தேவன் இப்போ எனக்கு 15 வயதாவது. தேவன் இப்பயே நான் உமக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கணும், உமக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு நன்றி அறிதலை பத்தி நான் கேட்டேன். எங்க என் 15 வருஷமா என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை நல்லா பார்த்து என்னை இது பண்ணுறாங்க. நிச்சயமாக நான் அங்கிள் சொன்ன மாதிரி நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து நன்றி இல்லாதவளை தான் இருக்கிறேன். உண்மையான நன்றி பலி அப்படின்னு சொன்னது வந்து பேரண்ட்ஸ் தான், என்னோட பேரண்ட்ஸ் தான். தன்னையே நான் அவங்க வந்து வருத்தி தனக்கு இல்லாட்டானாலும் தம் பிள்ளைங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு எனக்காக எங்களுக்காக எங்க இது பண்ணாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. உண்மையான நன்றி பலி அவங்க பண்றது தான். நிச்சயமா நான் எங்க பேரண்ட்ஸ்க்கும் நான் நன்றி உள்ளவளா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்பிக்கை அடிக்கிறேன். தேவன் நான் எடுத்த தீர்மானத்துல நிலைச்சிருக்கிறதுக்கு தேவன் என்றென்றும் உதவி செய்வான்னு நம்பிக்கை அடிக்கிறேன்.
இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரதர் சொன்ன ஒரு கதை எனக்கு என் மனதை வந்து டச் பண்ணுது. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த பையன் வந்து தான் அப்பாக்கிட்ட வந்து அப்பா வந்து தம்பிலே பார்த்து சொல்கிறார், பிஸ்கட் எனக்கு பசிக்குது, பிஸ்கட் ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறான், டக்கு டக்குனு ஓடி போய் திரும்பி வர்றான். அப்படி பார்க்கும்போது, டாடி கடைக்கு போய் கேட்டேன், காசு இல்லாமல் நான் மிஸ் பண்ணி போயிட்டேன். அவ்வளோ ஆர்வம். அப்போ அந்த காசு இல்லாதபடிக்கு இல்லை தான் பிள்ளைக்கு வந்து சொல்கிறார், அந்த பிள்ளை நினச்சிருந்துருக்கலாம் போய் நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து என் அப்பாவுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு. முடியாது அது, ஏன்னா அப்படி சொல்லவும் இல்லை அவர், தேவன் அப்படி சொல்லவும் இல்லை. அவர் என்ன சொல்கிறார், என் பாக்கெட்டில் இருக்குது, அந்த பாக்கெட்டில் இருக்கிறது என்ன, அந்த 5 ரூபா எடுத்துக்கோ. அந்த 5 ரூபா என்ன? எஸ், பரிசுத்தாவோட அபிஷேகம். அந்த பரிசுத்தாவோட அபிஷேகத்தை எடுத்துக்கொண்டு நான் போகும்பொழுது எனக்காக தேவன் வைத்திருந்த திட்டத்தை நான் நிறைவேற்ற முடியும். அப்போ பரிசுத்தாவோட அபிஷேகம் இல்லாதபடிக்கு என் அப்பாவுடைய பசி தாகத்தை நான் வந்து தீர்க்க முடியாது. அது வந்து முடியாத ஒரு பிரச்சனை. அப்போ அதை வந்து அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப டச் பண்ணுது மனசை. இன்னும் அந்த கதையை போல அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லும்போது அழகாக சொன்னாங்க, மத்தேயு சுவிசேஷத்தை வந்து கை கொள்ளும் பொழுது நமக்கு வந்து மெய்யாகவே பரிசுத்தாவுடைய அபிஷேகம் இருந்தால்தான் கை கொள்ள முடியும். மறுபடியும் எக்ஸ்ட்ரா சொல்லும் பொழுது ஒரு பிஸ்கட் இல்லை, தப்பாவுக்கு 10 பிஸ்கட், 100 பிஸ்கட் கூட வாங்கி கொடுக்க முடியும். எஸ், தேவன் எனக்காக வைத்திருந்த திட்டத்தை அவருடைய பசியை நான் ஆற்ற வேண்டும், ஆற்ற முடியும். ஆனால் அந்த 5 ரூபா இல்லாதபடிக்கு, அந்த பரிசுத்தாவோட அபிஷேகம் இல்லாதபடிக்கு என்னுடைய அப்பாவுடைய திட்டத்தை வந்து நான் நிறைவேற்ற முடியாது. ஸோ அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இதே அந்த பையன்கிட்ட இருந்த அந்த சுறுசுறுப்பு. அவன் கேட்டான் இல்லையா டக்குன்னு, டாடி எனக்கு 5 ரூபா கொடுங்க. எஸ், அவன் அழுதுகிட்டு கேட்கல, அல்லது ஒரு கொலைத்தனமாக கேட்கல, எனக்கு 5 ரூபா வேணும், 5 ரூபா இருந்தால் தான் நான் உங்களுடைய தாகத்தை எனக்கு வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஆம், தொடர்ந்து தேவன் என்னை வழிநடத்தோ என்ற நம்பிக்கை அளிக்க செய்கிறேன் நாமே.